நல்ல வேலைக்கு புரட்சி தலை அம்மா உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லாமட்டார். துணை முதலமைச்சர் பதவி வாங்கின உடனேயே அம்மாவுடைய மரணத்தில் சந்தேகம் சொல்லி எங்கேயாவது ஓபிஎஸ் பேசியிருக்காரா? துணை முதல்வர் பதவிக்காக, பதவி என்ற எச்சுக்கலை எலும்பு துண்டை ருசிப்பதற்காக அம்மாவின் மரணத்தை பயன்படுத்தி சசிகலா மீது பழி சுமத்தினார். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கடவுள் உண்மையை சொல்ல விரும்பினா அதைத்தான் ஓபிஎஸ் தெரிவர். அப்ப அன்னைக்கு உங்க மேல பழி சுமது கடவுளுக்கு இல்லையா? ஏம்மா சின்னம்மா, அம்மா ஆன்மா சொல்லிட்டு நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு சொன்னாரு. அப்ப அன்னைக்கு சொன்னது என்ன? நான் சின்னம்மாவை கேட்கிறேன், அம்மாவை 75 நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ரகசியமாக வைத்திருந்தது பிஜேபி. அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த மர்மத்துக்கு பின்னாடி பிஜேபி, மோடி. இந்த அம்மாவுக்கு பிறந்து உறவினர் இல்லாத காரணத்தினால அனாதையா? உங்களையெல்லாம் நம்புனதுக்கு காரணமா? அவங்க எப்படி செத்தான்னு தெரிய வேணாமா?
நியூஸ் டேக் நேர்களுக்கு வணக்கம். ஆறுமுகசாமி ஆணையத்துறை விசாரணை, ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்த விசாரணை. ஓபிஎஸ்ஸிடம் பல கேள்விகள் அடுக்கடுக்காக முன்வைக்கப்பட்டது. முதல் நாள் பல கேள்விகளுக்கு தெரியாது தெரியாதுங்கிற பதில மட்டுமே பலமுறை சொன்ன ஒரு மறுநாள் யாருமே எதிர்பார்க்காத பதில சொல்லிட்டாரு. அதாவது சின்னம்மா மீது எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க மேல ஒரு நல்ல மதிப்பு உண்டு. அது மட்டும் இல்லாம அவங்க மேல ஏற்பட்ட களங்கத்தை கலைக்கிறதுக்காக தான் நான் ஆணையமே அமைக்க சொல்லி கேட்டேன் அப்படிங்கிற ஒரு பகீர் பதில் அங்க சொன்னாரு. அது சம்பந்தமான பல கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக கட்சியினுடைய தலைவர் பசுமன் பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம்.
வணக்கம்.
எப்படி சார் பாக்குறீங்க இந்த ஆணையத்துல அவர் அளிச்ச பதில்கள்லாம்?
ஒரே ஒரு பாராட்டி ஓபிஎஸ் கொடுக்கலாம். அதாவது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கு ஒரு ஜே போடலாம் அவருக்கு. ஆமா. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, நல்ல வேலைக்கு புரட்சி தலை அம்மா உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லாமட்டாரு. ரெண்டாவது அவங்க இறந்தது தெரியுமா? தெரியாது அப்படின்னு சொல்லாமட்டாரு. இது ஒண்ணுதான், 1.5 கோடி அதிமுக தொண்டர் ஓபிஎஸ் வாழ்கன்னு சொல்லுவேன். நன்றி கேட்ட நாய். நான் என்ன
சொல்றேன்,
இல்ல நான் என்ன சொல்றேன், தர்ம யுத்தம் எதுக்கு
தொடங்கினீங்க?
பதவி பித்து. நீங்க, நான் வந்து ஆறுமுகசாமி கமிஷன் சின்னம்மா மேல களங்கத்தை துடைக்குவதற்கு உனக்கிட்ட யார் களங்கம்னு சொன்னான்? நான் கேட்கிற கேள்விக்கு நெறியாளர் நான் கொஞ்சம் கடுமையா தான் கேட்பேன், வருத்தப்படாதீங்க. ஆனா என்ன கேட்கறேன்னு கேட்டா, நீங்க அம்மா மருத்துவமனையில இருந்து இறந்த உடனேயே நீங்க பரப்பனா கிரகாரத்துல சிறையில் இருக்கும் போது, பதவி பிரமாணம் எடுக்கும் போது கண்ணீரா விட்டீங்க, அர்ச்சிப்பான்னு அணிஞ்சிச்சு. சிவாஜி கணேசன் அன்னைக்கே சொல்லிட்டா, நான் போய் சேர்றேன் சாமி, வந்து சேர்ந்துட்டீங்க, பூரா நடிகனா வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி, அந்த பரப்பன அக்ரகாரத்துல சிறையில் இருக்கும் போது உங்க பதவி பிரமாணம் எடுத்த காட்சியும் நீங்க பாருங்க. நெறியாளர் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டைன்னு இந்த ராஜேந்திர பாலாஜி தான் கொஞ்சம் கண்கலங்கல மாதிரி இருந்துச்சு, மத்தெல்லாம் புது மாப்பிள்ள மாதிரி வந்தாங்க. ஓபிஎஸ் கூட பதவி பிரமாணம் எடுக்கிற காட்சியும் ரெண்டு வீடியோவும் பாருங்க. இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய
சுயநலவாதிகள்.
அங்க பரப்பனாக்கிரகாரத்துல இருக்கும் போது தினசரி மாரியம்மன் கோயில்ல செல்லூர் ராஜெல்லாம் வேப்பிலை கட்டி ஆடினாரு. ஆர்பி உதயகுமார் மன்சோறு சாப்பிட்டார், உருண்டார். கோகுலேந்திரா வேப்பிலை கட்டி ஆடுச்சு, பா வளர்மதி பால் போட எடுத்துச்சு. இதெல்லாம் வந்து அப்ப. ஆனா 75 நாள் மருத்துவமனையில் இருக்கும்போது செஞ்சீங்களா? அம்மா இறந்ததுக்கு முன்னாடி
செஞ்சீங்களா?
அங்கங்க ஒரு நாடகம், அந்த பரப்பு நாக்கிற காலத்துல இருக்கும் போது மாதிரி இல்ல. அப்ப ஜெயா டிவில எடுத்து, இப்ப ஜெயா டிவி நிறுவனம் யாருமே கண்டுக்கிறதே இல்ல, பாக்குறது இல்ல. அப்ப அந்த நிறுவனத்துக்கு மவுசு அப்பலாம். நான் என்ன சொல்றேன், அப்ப பதவி பெருமாள் எடுத்தீங்கல்ல, அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும்? ஓபிஎஸ் மக்கள் சந்தேகப்படுகிறார்கள், ஆகவே நான் விசாரணை கமிஷன் அமைப்பேன்னு சொல்லிருக்கணும். நீங்க சின்னம்மா உங்களை விட்டு ஆறுமே இல்லம்மா அப்படின்னு அழுது சின்னம்மாவை பொதுச்செயலாக்கிட்டு அவங்க, ஓபிஎஸ் உன் பதவியை கொடு, நீ வந்து திமுகவுக்கு ஆதரவா செயல்படுற, மோடிக்கு ஆதரவா செயல்படுற, நீ முதலமைச்சர் பதவிக்கு லாயக்கலன்னு சொன்னதுக்கு பின்னாடி போடோடி அம்மாவை நினைவிடத்துல உட்காந்து நெறியால நல்லா கவனிங்க, உட்காந்து 45 நிமிடம் அம்மா ஆன்மாவிட்ட இறந்த ஆன்மாவிட்ட பேசின ஒரே தலைமை வந்து ஓபிஎஸ் தான். 45 நிமிடம் ஆன்மாவிட்ட பேசிட்டு வந்து நான் 10% உண்மையை சொல்கிறேன் சசிகலாவை பற்றி, அம்மாவின் மரணத்தில் சந்தேகம், வீராதி வீரன் கே பி முனுசாமி இப்ப வாயை பொத்திட்டு இருக்காரு, அவர் பக்கத்துல உட்காந்து அந்த குடும்பத்தின் சதிதான் காரணம், உன்னை மண்டையில அடிச்சு காயப்பட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க, பிஹெச்சி பாண்டியன் இல்ல இல்ல அவங்கள போயஸ் கார்டில் அடிச்சு உருட்டி விட்டு மயக்க நிலையில தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க, இதுக்கெல்லாம் விசாரணை கமிஷனர் வேண்டும் அன்னைக்கு சொன்னாரு ஓபிஎஸ். இப்ப என்ன சொல்றாரு, ஓபிஎஸ் விசாரணை கமிஷன் வேணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தார் எடப்பாடி அரசு எதிர்த்து, ஆனா மோடி பஞ்சாயத்து பண்ணார், அவர்தான் கட்ட பஞ்சாயத்து தலைவன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் கூப்பிட்டு ரெண்டு பேரும் கூப்பிட்டு என்ன, எங்களுக்கு அம்மாவின் மரணத்தில் சந்தேகம், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் கட்சியில் இருக்கக்கூடாது, தினகரன் கட்சி விட்டு நீக்க சொன்னாரு. இப்ப அந்த குடும்பத்தின் மீதும் சசிகலாவின் மதிப்பும் மரியாதையும் இப்ப வச்சிருக்காரா,
என்ன
காரணம், துணை முதலமைச்சர் பதவி வாங்கின உடனேயே அம்மாவுடைய மரணத்தில் சந்தேகம் சொல்லி எங்கேயாவது ஓபிஎஸ் பேசியிருக்காரா, துணை முதல்வர் பதவிக்காக பதவி என்ற எச்சுக்கலை எலும்பு துண்டை ருசிப்பதற்காக அம்மாவின் மரணத்தை பயன்படுத்தி சசிகலா மீது பழி சுமத்தினான் இல்லையா, நான் உண்மை
நீங்க பேசுன வார்த்தையில சசிகலா மீது பழி சுமத்தினார் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களே வந்து சசிகலா
இல்ல சொன்னது அவரு தானே சொன்னது, நான் சொன்னாதான் பழி சுமத்தினா முடியாது, எனக்கு சந்தேகம் இருக்கு, இப்பயும் பின்னாடி பாயிண்ட் வரேன், பழி சுமத்துனது யார், இன்னைக்கு சொல்லிருக்காங்க கடவுள் உண்மையை சொல்ல விரும்பினார் அதைத்தான் ஓபிஎஸ் பேசுகிறது, அப்ப அன்னைக்கு உங்க மேல பழி சொல்லுது கடவுள் சொல்லலையா, ஏம்மா சின்னம்மா அம்மா ஆன்மா சொல்லிச்சு நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு சொன்னாரு, அப்ப அன்னைக்கு சொன்னது என்ன, நான் சின்னம்மாவை
கேக்குறேன்
இப்ப உண்மையை பேசிருக்காரு, அப்ப அன்னைக்கு சொன்னது பொய்யா, அன்னைக்கு நீங்க வாய் திறக்கல சின்னம்மா, சின்னம்மா எதுக்கு வாய் திறக்கிறது இல்ல, அடிச்சு கொண்டா எல்லாம் கொண்டாங்க, கண்காணிப்பு கேமரா ஏன் இயங்கல, எங்கேயாவது உலகத்துல ஒரு முதலமைச்சரா இருக்கிறாங்க அவங்களுக்கு உடம்பு முடியல மருத்துவமனையில சேர்க்கறதுக்கு எதுக்கு ஓஎஸ் கார்டன்ல இருந்து வழியிலடுக போக்குவரத்து காவல்துறை சிக்னல் இருக்கக்கூடிய கேமரா முதற்கொண்டு மிகப்பெரிய மருத்துவமனை இந்தியாவிலே அப்போலோ மருத்துவமனை கண்காணிப்புக்கு அப்புறம் 75 நாள் இயங்க அறிக்கை, காரணம் என்ன, அவருக்கு உடம்பு முடியல, மறுநாள் மருத்துவமனை அறிக்கை உப்பு சத்து குறைவு காரணமாக அவங்க மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சரி, நான் ஓபிஎஸ் தான் கேட்கறேன், வரேன் பின்னாடி விஷயத்துக்கு வர்றேன், ஓபிஎஸ் தெரியாது நீங்க தானே முதலமைச்சர் பொறுப்பு வச்சீங்க, உங்க டியூட்டி என்ன, நான் தினசரி போவேன் அப்போலோ மருத்துவமனை அந்த டாக்டர் உங்க மகனையும் பார்ப்பேன், பார்த்து என்ன பேசுவீங்க, என்ன மருந்து அம்மா கொடுக்குறீங்கன்னு கேட்க மாட்டீங்களா, அம்மாவுக்கு என்ன உடம்பு முடியும் கேட்க மாட்டீங்களா, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு கேட்க மாட்டீங்களா, அம்மாவை சந்திக்கணும் முதலமைச்சர் அடிப்படையில் கேட்க மாட்டீங்களா, உங்களை இயக்கியது யார்,
மருத்துவமனையில தான் 2 நாளைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துறாங்களா, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு,
முதலமைச்சர் நீங்க ஏன் கேட்கலன்னு கேக்குறேன், உங்களுக்கு அக்கறை இல்லையா, உள்ளவங்க யாரு, முதலமைச்சர் கட்சி தலைவி நம்ம உயிருக்குறான தலைவி இல்லையா, ஏன் உங்களுக்கு முதல்வரை வந்து முதல்வராக அந்த பொறுப்பு வைத்து நீங்க ஏன் வந்து அம்மாவை பாக்கணும்னு ஒரு தடவை கூட நீங்க ரெட்டியாட்டு ஏன் கேட்கல,
அப்புறம் உற்ற தோழியாகவும் நல்ல ஒரு பாதுகாவலராக
இருந்த உடன் இருந்தான் இப்ப சொல்றாரு ஓபிஎஸ், இப்ப என்ன கதைன்னு கேட்டா அம்மாவுக்கு உட முடியல, அவங்களா ராத்திரியில எந்திரிச்சு நடு ராத்திரியில போயஸ் கதை நடந்தே போய் அப்போலோ மருத்துவர்கள படுத்துட்டு அவங்களுக்கு அவங்களே சிகிச்சை எடுத்துட்டு அவங்களே செத்து போயிட்டாங்க, இதான் கணக்கு, இப்ப ஆறு மின்சார கமிஷனர் ஓபிஎஸ் முடிக்கிறத பார்த்தா சின்னமா வேகமா உடனே உண்மையை பேசிவிட்டான் சின்னமா சொல்றத பார்த்தா இது என்ன கதை, நான் என்ன சொல்றேன், இது இந்த கதையை எப்படி இது நீங்க சிறைக்கு போனதுக்கு காரணம் மோடி, லேடியா மோடின்னு கேட்ட புரட்சி தலைவிய, இந்தியாவிலே பெண் சிங்கமாக திகழ்ந்த புரட்சி தலைவியை சதியால் கொண்டடித்திருக்கிறார்கள்
மருத்துவமனை,
அதுக்காக தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் நான் கருதுறேன், ஏன் மோடி 75 நாள் ஒரு முதலமைச்சர் அம்மாவுக்கு தனிப்பட்ட முறையில் நண்பர், ஏன் வந்து பார்க்கல முயற்சி பண்ணல, கவர்னர் பார்க்க முடியல, எதிர்கட்சி தலைவர்
இல்லைங்க,
நான் கேட்கிற மோடி காரணம் எல்லாமே காரணம், ஏன் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு? இளவரசி அம்மா வீட்டுல இருந்தவங்க அம்மாவே சொல்லிருக்காங்க, அவருடைய கணவர் ஜெயராமன் எங்க அப்பா பேர் வச்ச காரணத்தினால அவர் இறந்து போனதுக்கு பின்னாடி அந்த அம்மாவை என் வீட்டுல வச்சிருந்தேன். ஓஎஸ் கார்ல இருந்தாங்க. அவங்களே என்ன சொல்றாங்க, நான் கண்ணாடி வழியா பார்த்தேன். சரி, ஓபிஎஸ் முதலமைச்சர் பதவி வச்சிருந்தாரு, அவர் என்ன சொல்றாரு, நான் ரெட்டியாரை மட்டும் பார்த்துட்டு வரும், மத்தெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. சரி, அப்ப யாரு அம்மா கூட இருந்தா? அம்மாவுக்கு மருத்துவம் பார்த்து கூட இருந்தா அவங்களுக்கு அவங்க உடம்பு முடியாதவங்களும் மருத்துவத்துக்கு கூட்டு போகணும், வரணும், அவங்க ஸ்கேன் எடுக்கணும்.
இதெல்லாம் இவ்வளவு
நாள் ஆச்சு, இப்ப வரைக்குமே ஆரம்பிச்சது நீங்க ஓபிஎஸ் கனவு, நான் தான் சொன்னேன் ஆரம்பத்துல, நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் இப்ப எனக்கு
தெரியாது, ஓபிஎஸ் தவிர்த்துக்குவோம், ஒருவேளை சசிகலாவே இருக்கட்டும், அவங்களே கூட வெளிப்படையா வந்து அம்மா மருத்துவமனையில தப்போ இவங்க தான் இருந்தாங்க, இந்த செவிலியை தான்
பாத்துக்கிட்டாங்க,
எங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது, பாத்துக்க ஆள் எல்லாம் வெளியில இருந்து ஒருத்தர் வேலைக்கு வச்சோம், அந்த இந்த பிள்ளைதான் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு அடையாளம் காட்டுறதுக்கான ஆட்களே இல்லையா?
என்ன நடந்துச்சு என்ன கேக்குறேன்? அப்ப இதுல இருந்து பொதுவாளுக்கு இருக்க நம்ம மாதிரி ஆளுக்கு என்ன வருதுன்னு கேட்டா, என்னதான் கட்சிக்காரன் இருக்கிற அமைச்சர்கள் அவெல்லாம் அம்மா உயிர், அவன் எல்லாம் மண் குடத்தை எடுத்து ஆடுனான், கோயிலுக்கு போனான், முட்டை எடுத்தான், தாடி வச்சார் ஓபிஎஸ், எல்லா வேலையும் பார்த்தாலும் நடிப்பு, பதவி என்ற பித்துக்காக உயிரை கொடுப்போம்னு சொன்னாங்க. உடனே அம்மா இருந்த 24 சட்டப்பேரவை மந்திரி கூட அம்மா படத்தை தூக்கி போட்டுட்டு சினிமா படத்தை வச்சாங்க. இந்த ஆர்பி உதயகுமார்லாம் மறுநாள் காலையிலே போயிட்டான், எப்படா விடியும் பாத்துக்கிட்டு இருந்தான், விடிய போய் உட்காந்து அம்மா சமையல் உட்காந்து, குலதெய்வமே சின்னம்மாவே நீங்க தான் கட்சிக்கு வரணும் அப்படி கத்துற, காலையில போய் பல்லு வழக்கெல்லாம் குளிக்கல, அம்மா அட்டை எடுத்து உட்காந்து, இவங்க எல்லாம் என்ன மனுஷங்க? இப்ப
ஒரு கேள்வி வந்து, அந்த அம்மா இறந்த அப்போ வந்து தர்ம யுத்தம் மெரினா கடற்கரையில அவர் உட்கார்ந்து ஆரம்பிச்ச அப்போ வந்து சசிகலாங்கிற பெயரை பயன்படுத்தினவரு, ஆறுமுகசாமி ஆணையத்தை இப்ப பேசும்பொழுது சசிகலாங்கிற பெயரை பயன்படுத்தாம சின்னம்மா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா, இந்த மாற்றம் வந்ததுக்கான முக்கிய காரணம்
மாற்றம் பிஜேபி அன்றைக்கு தர்ம யுத்தம் நடத்த சொன்னது நான் தான் சொல்லி ஏற்கனவே ஆடிட்டர் குருமூர்த்தி பேட்டி சொல்லியிருக்கிறேன், பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சா? ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்த சொன்னது நான் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி பேட்டியில சொல்லியிருக்கிறார் பகிரங்கமா.
அப்போ இப்ப பாஜக வந்து
பாஜக ஆமா, அன்றைக்கு சசிகலாவை முதலமைச்சர் பதவி ஏற்படாமல் தடுத்தது பிஜேபி, சசிகலாவை சிறைக்கு அனுப்பியது பிஜேபி, அம்மாவை 75 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ரகசியமாக வைத்திருந்தது பிஜேபி, அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த மர்மத்துக்கு பின்னாடி பிஜேபி மோடி. இன்றைக்கு மறுபடியும் தர்ம யுத்தம் நடத்தினவர் அன்றைக்கு சசிகலான்னு சொன்னவர் இன்றைக்கு சின்னம்மா, நான் மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் இப்பொழுது பிஜேபி பச்சை கொடி. அன்றைக்கு துணை முதலமைச்சர் பதவிக்காக தர்ம யுத்தம் நடத்தி அம்மாவுடைய மரணத்தில் மர்மம் சொன்னவர் இன்றைக்கு மர்மம் இல்லை, நான் பொதுமக்களுக்காக சொன்னேன். பொதுமக்கள் யார் ஓட்ட பெட்டிஷன் கொடுத்தா, எந்த மாவட்டத்துக்காரங்க கொடுத்தாங்க, எந்த மாவட்ட செயலாளர் கொடுத்தாரு?
தாண்டி ஒரு வார்த்தை, நம்ம உற்றுநோக்க வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு, சின்னம்மாவின் மீது களங்கம் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காகவே நான் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று.
சரி, ஆணையம் அமைக்க சொல்ற பேசுற பேச்சு சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கிட்ட ஓபிஎஸ் உண்ணாவிரதம் ரெக்கார்டு இருக்கு. நீங்க ஆணையம் அமைக்கணும், விசாரணை கமிஷன் அமைக்கணும், அமைத்து இதற்கு காரணமான சசிகலா குடும்பத்தை தண்டிக்க வேண்டும். முதல் பேசுற சார் ஆணை அமைக்கணும்னு சொல்லும் போது ஓபிஎஸ் பேசுன பேச்சு அது.
ஆணையத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது சின்னம்மாவின் மீது எப்பவுமே வந்து ஒரு மரியாதை உண்டுன்னு பேசினாலும் கூட வெளியில செய்தியாளர் சந்திப்புல வந்து சின்னம்மாவை கட்சியில இணைச்சிக்கீங்களா கேட்கும் போது, ஐயோ சாமி என்னை விடுங்கன்னு போயிட்டாரு, இந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க.
அதாவது ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், இன்றைக்கு பிஜேபி விளையாடுகிறது, அதிமுக கதையை முடிக்க பாக்குது, 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன், 1.25 கோடி மக்கள், புரட்சி தலைவரின் தொண்டர்கள், நாங்கள் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், சரியான முடிவு வரணும். சின்னம்மா உடனே வந்து எங்க அப்பா முதுகுள்ள மாதிரி ஓபிஎஸ் நல்ல ஒரு வல்ல ஒரு, அப்புறம் எதுக்கு தர்ம யுத்தத்தை தொடங்கினாரு?
உங்களை எதிர்த்து ஒரு ஸ்கூல்ல ஒரு 3-ம் கிளாஸ் 4-ம் கிளாஸ்ல போயிட்டோம் அப்படின்னா பசங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஏன்னா இவன் இவங்க கூட சண்டை போட்டுக்குவான், இவங்க கூட பேச மாட்டேன்னு சொல்லுவான், அப்புறமேட்டு இவங்க ரெண்டு பேர் ராசி ஆகிடுவாங்க, இவங்க இவங்க கூட பேச மாட்டாங்க, அப்ப இவங்க ரெண்டு பேர் ராசி ஆகிடுவாங்க, அப்புறம் இவங்க கூட பேச மாட்டாங்கன்னு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஓபிஎஸ் அவர்கள் சின்னபாவை தரம் தாழ்த்தி பேசினார், எனக்கு பிரச்சனை இருக்கு உங்க மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டினார். அப்போ சின்னம்மா வந்து யூபிஎஸ் முதலமைச்சராக்குறாங்க. முதலமைச்சராக அப்புறம் யூபிஎஸ் சின்னம்மா ஒத்திக்கு ஓரம் வைக்கிறாரு. இப்ப யூபிஎஸ் கூட யூபிஎஸ் தனியா வெளியே வந்து சின்னம்மாவை எதிர்க்கிற ஒரு போராளியா மாறிட்டாரு. ஓபிஎஸ் சின்னம்மாவோட இணைகிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து யூபிஎஸ்க்கு பிரச்சனை ஒன்று பண்ணுவாங்களா? புரியாத ஒரு கேம் பிளேவா இருக்குல்ல இங்க.
மக்கள் வந்து தெளிவா இருக்கான், அதாவது அம்மாவுடைய மரணம் 75 நாள் சாதாரண விஷயமா எடுத்துக்க முடியாது. யார் கூட இருந்தா சொல்லு, முதலமைச்சர் பொறுப்பே நீங்க பாத்தீங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தான் A1 குற்றவாளி, அம்மாவுடைய மரணத்துக்கு பேசியிருக்கார் ஓபிஎஸ். உண்ணாவிரதம் இருந்தாரு ஓபிஎஸ் அணி அதிமுக. தர்மயுத்தம் நடத்தும் போது செல்லூர் ஆட்சி துரோகி, ஆர் பி உதயகுமார் துரோகி, சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நம்பர் 1 அக்யூஸ்ட் பேசியிருக்கார் ஓபிஎஸ். இப்ப எல்லா விஷயத்தையும் விஜயபாஸ்கர் உருவான தெரிஞ்சுக்கிட்டா முதலமைச்சரா இருந்து நீங்க போய் அப்போலோ மருத்துவமனை போய் என்ன செஞ்சீங்க? நீங்க இருக்கும் போதே முன்னாள் அமைச்சர் பொண்ணைய பேட்டி கொடுப்பாரு
மருத்துவமனை.
ஓபிஎஸ் முதல்வர் பொறுப்பை கவனிக்கும் போது அம்மா மருத்துவமனை இருக்கும் போது பொண்ணைய பேட்டி கொடுப்பாரு. பொண்ணை சாதாரண இல்ல, பேர் தான் பொண்ணைய, கொடியன் பொண்ணைய மாதிரி. ஆனா 3 தடவை கல்வி அமைச்சரா இருந்தவர், சட்ட அமைச்சரா இருந்தவர், அம்மா காலத்துல நிதி அமைச்சரா இருந்தவர், சட்டம் படித்தவர், மூத்த வழக்கறிஞர். அவரு அப்போலோ மருத்துவ முன்னாடி முதலமைச்சர் பொறுப்பு வகிக்கக்கூடிய ஓபிஎஸ் மாதிரி பேட்டி கொடுப்பார். இப்பொழுதான் நான் அம்மாவை பார்த்து விட்டு வருகிறேன், அம்மா தயிர் இட்லி சாப்பிட்டார்கள், தயிர் வடை சாப்பிட்டார், மத்தியானத்துக்கு உப்மா கேட்டிருக்கார். அப்ப எதுக்கு வாயை போத்திட்டு இருந்தீங்க முதலமைச்சர் பொறுப்பு வச்சீங்க? சாப்பிட்டாங்களா இல்லையா? காவேரி ஆணைய கூட்டம் எனக்கு நடந்தது தெரியாது, நீங்க தானே பொதுப்பணித்துறை அமைச்சர். அப்புறம் இந்த என்ன சொல்றாரு, நீங்க ஆணையத்துல சொல்றாரு பாருங்க. அதாவது திருப்புறம் ஒன்று இடைத்தேர்தல் அம்மா கை நாட்டு வச்சாங்கல்ல கைரேக, அப்ப உங்களுக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியும். சரி, ஆரம்பத்துல என்ன சொல்றாரு, அம்மா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது நான் பெரிய குளத்தில் இருந்தேன், அப்புறம் திரும்ப அம்மா இறந்த உடனே எக்மோ அந்த கருவி எடுத்ததுக்கு பின்னாடி உள்ள போனேன். ஸ்டேட்மெண்ட் எக்மோ கை எடுக்கும் போது நான் உள்ள போனேன், இறந்துட்டாங்கன்றாரு. ஆனா கைரேக வச்சு உனக்கு எப்படி தெரியும்? அறிவு போச்சு, அது மாதிரி இருக்கு. மக்களை மறைய நினைக்கிறியா? கேட்போம்ல, ஆர்கே நகர் தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் சசிகலா படம் ஊட்டின போஸ்டரை ஓபிஎஸ் அணி கிழிச்சாங்க. குலகாரி குலகாரி குலகாரி. இப்ப இந்த அம்மா சொல்றாங்க சின்னம்மா, அதாவது ஓபிஎஸ் வந்து பேசுறது கடவுள் சொன்னது மாதிரி. அது எப்படி கடவுள் சொன்னது மாதிரி ஆகும்? அப்ப அன்னைக்கு சொன்னது என்ன? அன்னைக்கு உங்களை தர்மயுத்தம் நடத்தி அவர் தானே குற்றவாளின்னு சொன்னாரு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் வள வந்தா மக்கள் ஒத்துக்குருவார்களா? காரி உமிழ்ந்து துப்புவார்கள்.
இப்போ மக்களின் மத்தியில வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா அப்படின்னு தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது அதிமுக கட்சி இப்ப எங்க இருக்கு சார்? அதிமுக ஆபீஸ்
அதிமுக சார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டை எங்கேயும் போல,
தொண்டர் போல கட்சி எங்க போச்சு?
எங்கேயும் கட்சியில ரெண்டு பேரும் போல வரலாம், எங்கேயும் போக மாட்டான். இவன் யாரு பின்னாடி விலைக்கு போக
மாட்டான். எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் எம்ஜிஆர் மன்ற ரசிகர் கூட்டம் எல்லாம் வந்து ஓம்படி பிரசாத் சிங் ஏற்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் அவரோட திசை திருப்பி அது ஒரு கூட்டமா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஓபிஎஸ் பக்கத்துல ஒரு கூட்டம் பிரிஞ்சிருக்கு, எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல கூட்டம் பிரிஞ்சிருக்கு, அதிமுக பசும்பொன் பாண்டியன் பக்கமும் ஒரு கூட்டம் பிரிஞ்சிருக்கு. அப்போ அதிமுக கட்சி இப்படி சில்லு சில்லா பிரிஞ்சிருக்கு.
சில்லு சில்லா இருந்தாலும் அதிமுக 1.5 கோடி தொண்டை ஒரு ஒரே கட்டத்துல வருவான். சரியான ஆளுமை, அம்மாவுடைய மரணத்துக்கு ஒரு முடிவு வரணும். சின்னம்மா வந்து நீங்க சப்பு கட்ட கட்டி கூடாது, நீங்க வந்து உங்க மேல பழி சொல்லிட்டேன் சொன்னவன் ஓபிஎஸ் நாடு முழுவதும் பழிய சுமத்தினவர் அவர் தான் உங்களை. இப்ப வந்து அவர் இல்லைன்னு சொல்றாரு, அவங்க தம்பி வந்து இல்லைன்னு சொல்றாரு. ஏன் நீங்க ஓபிஎஸ் அவங்க தம்பினா இல்லாம கட்சி நடத்த முடியாதா? என்ன சொல்றேன், விளக்கம் சொல்லுங்க. ஓபிஎஸ் சொன்னது பொய்.
கட்சி
வந்து தொண்டர்கள் வந்து விரும்புற பக்கம், அது காலங்கள் பதில் சொல்லும். இப்ப உடனே சொல்ல முடியாது. ஏன்னா அம்மாவுடைய மரணம் என்பது ஒரு மறுக்க முடியாத தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்த எழுதி வச்சுக்கிறீங்க. அதிமுக மட்டும் உள்ள நாட்டிலே மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தான். இவங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா அவங்கள கொலையை செஞ்சு முடிச்சுட்டோம். ஏன்னா கண்காணிப்பு கேமரா இயங்கல 75. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, அப்போலோ மருத்துவமனையில இருந்தாங்களா? என்னுடைய கேள்வி என்ன, முதலமைச்சர் கோடாவணகுடி மக்களுடைய தலைவி, கோடாவணகுடி மக்களுடைய இதயத்தில் இடம்பெற்ற தலைவி, நேற்றைக்கு முந்தினம் ஆறு விசாரணை கமிஷன் நடைபெறும் போது இந்த மந்திரியா இருக்காங்க பாருங்க, அம்மாவுக்கா உயிரை கொடுப்பேன்னு சொன்னா பாருங்க, நன்றி கேட்க ஜென்மங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட மக்கள் தலைவர்களுக்கு உதாரணம், ஆறு விசாரணை கமிஷன் ஓபிஎஸ் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கும் போது பரப்பின அக்ரகாரத்தில் என்ன நடந்தது அந்த அம்மாவுக்கு சொல்ற காட்சி வரும்போது அங்க டைபிஸ்ட் அம்மா மயங்கி ஓடு அழுது விடுத்தாங்க அம்மாவுக்கு. அந்த அம்மாவை பார்த்ததும் இல்லை, அந்த அம்மானால எந்த பயனும் இல்லை. ஆனா மக்கள் மனதில் நீக்க முறை நேரக்கூடிய தலைவி ஒரு டைபிஸ்ட் நன்றி கேட்ட நாய் அம்மாவுடைய அந்த சமாதி இருக்கக்கூடிய கல்லறை காய் முன்பாக அம்மா கொடுத்த ஆடு மாடெல்லாம் இன்னைக்கு அம்மான்னு சொல்லிட்டு இருக்கு. சின்னம்மான்னு சொன்ன நாய் பிழைப்பு தேடிகள், பிழைப்புக்காக எது வேணாலும் செய்யலாம். துணை முதலமைச்சர் பதவி கிடைச்சதுக்கு மட்டும் எங்கேயும் அம்மா மரணத்தை பற்றி அவர் பேசல. சட்டப்பஞ்சாயத்து மோடி பண்ணாரு, துணை முதலமைச்சர் பதவி வாங்கினாரு, எடப்பாடியூர் கொள்ளையடிச்சாங்க, மக்கள் பார்க்காம இருக்காங்களா? இப்ப
அனைத்து
சித்து வேலைகளையும் பாஜக சினிமா வந்து பாஜக எடுத்து வாய் திறக்க மாட்டேங்க. சிறையிலிருந்து வந்தீங்க நேரடியா வந்திருக்கலாம், மக்கள் எதிர்பார்த்தார்கள். நேர எடப்பாடி ரொம்ப தடை விதிச்சாரு அம்மா நினைவிடத்துக்கு போகணும்னு சொல்லி, தடையை உடைக்க முடியாது நீங்க நினைச்சா, தடையை உடைத்திருக்க வேண்டும். எடப்பாடி ஒரு ஆளா
அதிமுக வைத்து
அவங்க நீங்க பிடிச்சு வச்ச பிள்ளையாரு களிப்பண்ணு எடப்பாடி ஓபிஎஸ் எடப்பாடி உங்களால் உருவாக்கப்பட்டவர்கள், உங்களால் முகவரி கொடுக்கப்பட்டவர்கள்,
மக்களால் உருவாக்கப்பட்டவர்கள் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மக்களால் உருவாக்கப்பட்டவர் கிடையாது, சசிகலா
கிடையாது, சின்னமாதான் முகவரி. எடப்பாடியுடைய பலகனும் தெரியும், பல புரோக்கர் அரசியல் ரெண்டு பேருமே ஏஜென்ட். நீங்க எவ்வளவு பெரிய ஆளுமை அம்மாவோட
இந்த இந்த மரண வழக்குல சசிகலாவுக்கு எந்த மாதிரியான சம்பந்தம் இருக்கு நினைக்கிறீங்க?
நான் நினைக்கிறது நான் எனக்கு சொல்லல, நான் என்ன சொல்ற எனக்கு கேள்வி என்னன்னா, அம்மாவுக்கு போயஸ் கார்டன்ல உடம்பு முடியும்னு சொன்ன உடனே நீங்க உடனே கண்காணிப்புக்கிறதுனால ஏன் ஆஃப் பண்ணீங்க? எந்த மருத்துவரை தொடர்பு கொண்டீங்க? போயஸ் கார்டுல இருந்து அப்போலோ மருத்துவமனைக்கு யார் போன்ல பேசினா ரெக்கார்டு ஒண்ணும்ல? இஜெட் பிரிவு பாதுகாப்பு, இஜெட் பிளஸ் பாதுகாப்புன்றது மத்திய படை கொடுத்தது, விடுதலை புலிகள் ஆபத்துன்னு சொல்லி அவங்க வந்து யாருக்கு பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தா நான் சுடுகாட்டுக்கு வரைக்கும் வித்ட்ரா பண்ண மாட்டேன். வித்ட்ரா பண்ணணும்னு சொன்னால் தினசரி 8:30 டெல்லிக்கு தகவல் சொல்லணும் உள்துறை. ஆனால் நள்ளிரவு அம்மா மருத்துவமனைக்கு செல்லும் போது அந்த உள்துறையை அந்த இஜெட் பிளஸ் பாதுகாப்பை அப்போலோ மருத்துவமனைக்கு பின் செல்லவில்லை. யார் உத்தரவா பண்ணது, உத்தரவிட்டது யார்? அன்றைக்கு ஓஎஸ் காரி முதலமைச்சருக்கு அரசு உதவியாளராக பிஏ ஓஏ யாரெல்லாம் இருந்தா டைரி கொண்டு டைரி வேணும், டைரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏசி தலைமையில பாதுகாப்பு, அந்த வீட்டுல இருந்தது யார்? வேலைக்காரி இருந்தது யாரு? வேலைக்காரி இருந்தது யாரு? அம்மாவுக்கு உடம்பு முடியும்னு சொன்ன உடனேயே அப்போலோ மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டது யார்? அந்த போன் அங்க அட்டன் பண்ணது யாரு? அப்போலோ மருத்துவமனையில அட்டன் பண்ணது யாரு? எந்த வாகனத்தில் அம்மா சென்றார், அந்த வாகனத்தை ஓட்டுன டிரைவர் யாரு? இதுக்கெல்லாம் பதில்
சசிகலாங்க.
அப்ப அவங்க தானே சொல்லணும், அதை சொல்ல ஏன் சொல்ல மாட்டேன்றாரு ஆரம்ப உசாரணை? அம்மாவை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் இவ்வளவு மூடி மறைக்க? இப்ப ராஜீவ் காந்தி இறந்து போனாரு, வெடிகுண்டு வெடிகுண்டு இல்ல, மகாத்மா காந்தி சுட்டுட்டாங்க, இந்திரா காந்தியை சுட்டுட்டாங்க, எம்ஜிஆர் மருத்துவம் இருந்தாரு, சாதாரண எச்சு வண்டி அறிக்கை கொடுத்தாரு, நம்ம எல்லாம் போய் பார்த்தா வந்தாங்க, கலைஞர் மருத்துவம் இருந்தாரு. இந்த அம்மாவுக்கு பிறந்த உறவினர்கள் இல்லாத காரணத்தினால அனாதையா? உங்களையெல்லாம் நம்பினதுக்கு காரணமா? அவங்க எப்படி செத்தான்னு தெரிய வேணாமா? நீர் சேர்த்து குறைவு உடனே போயிருவாங்க.
சசிகலா எப்படி அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட முடியும்? ஏன்னா சசிகலா தான் வந்து உற்றத்தோடு
துரோகம் பண்ண சொல்ல, பதில் சொல்லுங்க தான் கேட்கிறேன். நான் துரோகம் பண்ணுன்னு சொல்லல, ஏன் இந்த பதில மூடி மறைக்கிறேன்னு கேக்குறேன். கண்காணிப்பு கேமரா ஏங்க உடம்புடனே உடனே ஆஸ்பத்திரிக்கு போறத விட்டுட்டு கேமராவை கூட இதுக்கு ஆஃப் பண்ணீங்க? நான் சாதாரணமா கேக்குறேன், ஏன் இவ்வளவு
70 ஒருமுறை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஒருமுறை சிறைக்கு போனதுக்கே கடந்த மன உளைச்சலுக்கு உள்ளானாங்கன்னு சொல்லிட்டு இளவரசத்தோட ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோ இன்னும் மன உளைச்சலுக்கு உள்ளாயிடுவாங்க, பதட்டத்தினால அந்த கேமராவை ஆஃப் பண்ணிருக்காங்களா?
நெறியால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா அங்க ஆஃப் பண்ணிட்டீங்க. ஓஎஸ் காரம் உங்களுக்கு தெரியும், ராதாகிருஷ்ணன் ரோடுதான் சென்னையிலே நம்பர் 1 ஏரியா, அந்த ஏரியால எல்லா வீட்லயும் கேமரா இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு நேரம் இந்த வேலை நடந்து, ஏன் இந்த வேலை நடந்திருக்கின்ற சாதாரண விஷயம். உடம்பு முடியல அம்மா மருத்துவ கலைஞர் முடியல, காவேரி மருத்துவமனையில் அவர் எப்பயும் பயன்படுத்துற கார்ல ஏற்றி போறாங்க, எல்லா டிவியும் நீங்க காட்டினீங்க. அம்மாவுக்கு உடம்பு முதலமைச்சருக்கு உடம்பு இல்ல, மப்போல மருத்துவமனை போறாருன்னு காட்டலாம்ல, இதுல என்ன மர்மம் இருக்குன்ற அரைக்கா உடம்பு முறையில அவசரமா கொண்டு போகணும். நீங்க அவசரமா கொண்டு போகாம இவ்வளவு கேமராவையும் நீங்க வந்த இடத்துக்கு ஜெமினி பிரிட்ஜ், ஜெமினி பிரிட்ஜுக்கிட்ட கேமரா எப்ப இயங்கும், 24 அந்த போக்குவரத்து சிக்னல் இயங்கும், அந்த கேமரா ஆஃப். அப்போலோ மருத்துவமனையில் 52 கேமரா, 52 கேமராவும் ஆஃப். நான் என்ன கேக்குறேன், அப்புறம் அவங்க
சாப்பிட்டாங்க
முதலமைச்சர் சார், நான் என்ன கேக்குறேன்னு கேட்டா, முதலமைச்சர் அன்றைக்கு டிஜிபிக்கு தகவல் சொல்லாம, அன்றைக்கு பாதுகாப்பு ஏசிக்கு தகவல் சொல்லாம முதலமைச்சர் சொல்லிய போக முடியாது. அவங்க பதில் சொல்லணும், உள்துறை செயலாளருக்கு தகவல் போகணும், தலைமைச் செயலாளருக்கு தகவல் போகணும், மருத்துவ செயலாளருக்கு தகவல் போகணும். தகவல் போய்தான் அப்போல மருத்துவமனைக்கு போயிருக்கணும், உடனே அமைச்சர்கள் போகணும், சுகாதாரத்துறை அமைச்சர் போயிருக்கணும். இதெல்லாம் இந்த நடைமுறையெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு கடைபிடிக்கப்பட்டதா? இஜட் பிளஸ் பாதுகாப்பு பிரிவு யாரால் வாபஸ் பெறப்பட்டது? 75 நாள் பிரதமர் வராததுக்கு காரணம் என்ன? இப்ப கலைஞர் மருத்துவமனைக்கு பிரதமர் வந்தார்ல, ஒரு அம்மாவுக்கு நெருக்கமானவர் தானே, ஏன் வரல? பக்கத்து மாநில முதலமைச்சர் வரல, இந்த எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் போறாரு, சசிகலாவை பார்த்துட்டு வர்றாரு, ராஜா தேமா போறாங்க, சசிகலா பாட்டு வந்துறாங்க, வாசன் போறாரு, சசிகலா பாட்டு வந்துறாங்க, பிசி நாராயணன் கவர்னர் போறாரு வந்துடுறாரு. யாருமே இந்த மருத்துவ சிகிச்சை பெறவங்களை பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்களா? யாரு சொன்னது?
பார்க்கக்கூடாதுன்னு
சொன்னது யாரு? எனக்கு கேள்விதான், இதுக்கெல்லாம் பதில் வேணுமா வேணாமா? சாதாரணமான கேள்வி.
கடைசியா உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆறுமுகசாமி ஆணையம் கேட்ட கேள்விகள், ஓபிஎஸ்ஸின் பதில்கள், இதை வைத்து பார்க்கும் பொழுது உங்கள் மனதில் தோன்றக்கூடிய ஒரு விஷயம்.
என் மனதில் தோன்றக்கூடிய விஷயம், ஓபிஎஸ் தெரிஞ்ச விஷயத்தை தன் சுயநலத்திற்காக, தன் பதவிக்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக மறைக்கிறார். அம்மாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது, விசாரணை நடத்தப்பட வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், ஆணையம் என்பது பல் இல்லாதது, இந்த ஆணையத்தின் முடிவு தீவிரமாகாது, ஆகவே இதை கிரிமினல் வழக்காக பதிவு செய்ய வேண்டும். அம்மாவுடைய மரணத்தை மர்ம மரணம், 75 நாள் என்ன நடந்தது, அன்றைக்கு இருந்த அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள், ஓபிஎஸ் அம்மா கூட இருந்த அனைவரும், சசிகலா, புஷ்பா, கிஷ்பாங்க, யார் இருந்தா அந்த இளவரசி, இளவரசி அனைவர் மேலையும் வழக்கு பதிவு செய்து கிரிமினல் வழக்காக ஸ்டாலின் அவர்கள் நாட்டு மக்களுக்கு வரலாற்று இடம்பெற வேண்டும் என்று சொன்னால், முன்னாள் முதலமைச்சர் என்ற தார்மீக பொறுப்பு நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கிறது, நிச்சயமாக செய்வார்.
அதே
குடநாடு அம்மா இறந்த உடனே குடநாட்டுல கொலை கொள்ளை, இந்த இரண்டு வழக்கையும் இணைத்து கிரிமினல் வழக்காக பதிவு செய்து அம்மாவுடைய மரணத்திற்குரிய மர்மங்களை வெளியில் கொண்டு வந்து உண்மை குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த பேட்டியின் வழியாக கேட்டுக்கொள்ளும்.
நிச்சயமா கருத்தை பதிவு செஞ்சுக்கிறோம். உண்மையாவே ஒரு மர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய படைப்பு இருக்கு. காரணம், முதல் முதல்ல கொள்கை பரப்பு செயலாளர் அந்த அப்போ வாகனத்துல வந்து தள்ளி விட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதுல ஒரு மர்மம். அதுக்கப்புறம் கட்சிக்கு வந்தாங்க, கட்சிக்கு வந்த அவங்க எப்படி பெரிய வளர்ச்சியை கண்டாங்க அப்படிங்கிறது ஒரு மர்மம். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க எப்படி வாழ்க்கையை வாழ்றாங்கிறது ஒரு மர்மம். அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு பல பிரச்சனைகளை சந்திச்சாங்க, சந்திச்சதுல குடநாடு வழக்கு ஒரு மர்மம். இந்த மாதிரி பல மர்மங்களை சந்திச்சவங்க வந்து இறந்ததும் ஒரு மர்மம், ஆனா அது முக்கியம் இல்ல. இறந்ததுக்கு அப்புறம் இறந்தது எப்படி இறந்தார்கள் வச்சிருக்கக்கூடிய விசாரணை ஆணையத்திலும் விசாரணையிலும் ஒரு மர்மம் அப்படிங்கிறது இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த மர்மங்களுக்கெல்லாம் முடிவு விரைவில் வரும் என்ற எதிர்பார்ப்புடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி,
வணக்கம்.